நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் சூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமை அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம் பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் சங்கந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூரடைக்காடர் சமாதி சேர்ந்த நெருமை காக்கவே, சமாதி சேர்ந்த நேருமை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரிய பபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமைகின்றது. மூன்று சாதகர்கள் கேள்வி கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு சாதகர் இரண்டு கேள்வியும், மற்றவர்கள் ஒவ்வொரு கேள்வியும் அனுப்பியிருக்கின்றார்கள். அவற்றிற்கு முடிந்தளவு பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் பதில் காண்போம். முதலாவது சாதகர் இரண்டு கேள்வி கொடுத்தவரை எடுப்போம். அவருடைய முதலாவது கேள்வி, நான் இப்போது ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள் முன் காசிக்கு சென்றிருந்தேன் ஐயா. அங்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது கங்கையில் குளிப்பதற்கு. நான் உங்களுடைய சாதகராக இருக்கின்றேன் ஐந்து வருடத்துக்கு மேல். ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, நீங்கள் எங்களுடைய சங்கத்துக்கு வரும்போது ஒரு சத்சங்கத்தில் கிரியா சாதகர்கள் எவ்வாறு நீராட வேண்டும் என்றது சொல்லியிருக்கின்றீர்கள். ஆனால் நான் அதை குறிப்பெடுக்கவில்லை. ஆனால் அதை அந்த நேரம்தான் சிந்தித்து பார்த்தேன் கங்கையில் இறங்கி நிற்கும் போது. ஆகவே அதை பற்றிய சிறு குறிப்பு இந்த சத்சங்கத்தில் தருவீர்களா என்று அவர் கேட்கின்றார். நிச்சயமாக எல்லா சங்கங்களிலும் இது அவர்களுடைய சங்க சுவர்களில் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது சங்க தலைவர்களால். இருப்பினும் இந்த சத்சங்கத்தில் அந்த முறையை உங்களுக்கு மீண்டும் ஒருமுறை சொல்கின்றேன். இது ஜோகி ராமையா அவர்கள் எப்படி புனித நீராடல் என்பதற்கு, சாதகர்கள் எப்படி இந்த நீராட வேண்டும் என்றதற்கு வழிமுறையை பாபாஜியின் கிரியா யோகத்தில் இருக்கும் முறையை எங்களுக்கு தந்திருக்கின்றார். அது எப்படி என்று இப்போது பார்ப்போம். நீங்கள் போட்டு வந்து விட்டீர்கள் முதலாவதாக, அது அடுத்த முறை போகும்போது தான் செய்யலாம். ஆனால் ஒரு விடயத்தை மாத்திரம் எங்களுடைய குருமார்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இந்த முறை கங்கையில் நீராடும் போது மாத்திரமல்ல, எந்த புனித நீரிலும் நீங்கள் நீராடும் போது இந்த முறைப்படி செய்வது சாலை சிறந்தது என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் துக்கப்பட தேவையில்லை. இனி காசிக்கு போவேனோ ஒன்று, ஆனால் நீங்கள் எந்த நீராடலிலும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். முதலாவதாக இந்த நீராடும் போது ஒரு கிரியா சாதகர்கள் ஒரு மந்திரம் என்று அதை சொல்ல தேவையில்லை, ஒரு வாக்கியத்தை சொல்ல வேண்டும். அந்த வாக்கியம் என்னவென்றால், ஓம் கங்கா யமுனா காவேரி முழுக சத் சத் ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் பதினன் சித்தர் நமகோம் என்று சொல்ல வேண்டும். இது முதலாவது விதி. இதை எப்படி சொல்ல வேண்டும் என்ற முறையை யோகியார் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். முதலாவதாக, நீங்கள் நீரில் இருக்கும்போது இடுப்பளவு தண்ணீரில் நின்று கொண்டு கைகளை மேலே உயர்த்தி கிழக்கு திசை நோக்கி சூரியனை பார்த்த வண்ணம் இந்த மந்திரத்தை, இந்த வாக்கியத்தை, அது மந்திரம் என்று சொல்ல தேவையில்லை, இந்த வாக்கியத்தை 3 முறை உச்சாரணம் செய்துவிட்டு நீங்கள் நீரில் 3 முறை மூழ்கி எழ வேண்டும். உச்சாரணம் செய்வது 3 முறை அல்ல, 1 முறை. நீரில் மூழ்கி எழுவது 3 முறை. அதை எழுந்த இந்த மந்திரத்தை, இந்த வாக்கியத்தை நீங்கள் சொல்லும்போது கையில், உங்களுடைய உள்ளங்கையில் தண்ணீர் எடுத்து இடுப்பளவு நீரில் நின்று கொண்டு இந்த வாக்கியத்தை சொல்லி இந்த தண்ணீரை அந்த திசையை நோக்கி நீங்கள் எறிய வேண்டும். எறிந்துவிட்டு 3 தரம் நீரில் மூழ்கி எழும்புவீர்கள். இது கிழக்கு திசை. இவற்றை இந்த கிழக்கு திசையை நோக்கி செய்வது ஏனென்றால், உங்களுடைய மனதில் நீங்கள் நினைக்க வேண்டியது, மூழ்கி எழும்போது உலகத்தில் இருக்கும் எல்லா ஜீவராசிகளும் எல்லா வளத்துடனும் இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய, அந்த ஜீவராசிகளுடைய பயன்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக கிழக்கு திசையை நோக்கி நீங்கள் மூழ்குவீர்கள் 3 தரம். அதன் பிறகு வலப்பக்கமாக சுத்த வேண்டும். அடுத்த திசை உங்களுக்கு வரும். 90 பாகை சுற்றினீர்கள் என்றால் தெற்கு. அந்த தெற்கு திசையை நோக்கி வந்தவுடன் திரும்பவும் அந்த நீரில் கையளவு நீர் எடுத்து இந்த வாக்கியத்தை 1 முறை சொல்லி தண்ணியை அந்த திக்கை நோக்கி எறிந்து 3 முறை அந்த நீரில் மூழ்கி எழ வேண்டும். அது யாருக்காக செய்கின்றீர்கள் என்றால், உங்களுடைய கிரியா சாதகர்கள், உங்களுடைய என்றால் உலகத்தில் இருக்கும் எல்லா கிரியா சாதகர்களுக்கும் அவர்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு அதை நீங்கள் சமர்ப்பணம் செய்கின்றீர்கள், அந்த நீராடலை. அது தெற்கு நோக்கி செய்வது. இன்னொரு 90 பாகை சுற்றி கொண்டு வந்தீர்கள் என்றால் அடுத்த திக்கு இல்லை, அது தெற்கு நோக்கி செய்வது. இன்னொரு 90 பாகை செய்து கொண்டு வந்தீர்கள் என்றால் அந்த திசை கிழக்காக, ஈஸ்ட் வெஸ்டாக இருக்கும், மேற்காக இருக்கும். அந்த இடத்தில் நீங்கள் இதே மாதிரி செய்யும் போது கையில் நீர் எடுத்து இந்த வாக்கியத்தை சொல்லி தண்ணீரை அந்த திசையை நோக்கி எறிந்து 3 தரம் மூழ்கி எழ வேண்டும். மூழ்கி எழுவது யாருக்காக என்று சொன்னால், எங்களுடைய இந்த புறப்பில் அல்ல, இந்த புறப்புக்கு முற்புறப்பிலும் இந்த புறப்பிலும் இருக்கிற ஆன்மாக்களுடைய வெல்பீயிங் என்று சொல்லலாம் ஆங்கிலத்தில், அவர்களுடைய நல் பயன்களுக்காக அந்த திசையை நோக்கி நீங்கள் செய்கின்றீர்கள் என்று யோகி ராமையா அவர்கள் சொல்கின்றார்கள். இறுதியாக இன்னொரு 90 பாகை திரும்பினால் வடக்கு பக்கம் பார்த்து கொண்டிருப்பீர்கள். அப்போதும் கையில் அந்த நீரை எடுத்து இந்த வாக்கியத்தை சொல்லி அந்த திசையை நோக்கி அந்த தண்ணீரை எறிந்து 3 முறை மூழ்கி எழுவீர்கள். அப்போது அது உங்களுடைய ஆன்மாவுக்காக, உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக, உங்களுடைய பயன்களுக்காக அந்த முழுக்கச் செய்வீர்கள். இதுதான் நீரில் ஆடும் முறை கிரியா சாதகர்களுக்கு என்று யோகி ராமையா அவர்கள் இதை தன்னுடைய கிரியா ஹத யோகா புத்தகத்தில் பிரசுரித்திருக்கின்றார், 1956 ஆம் ஆண்டு. ஆகவே இந்த முறைப்படி நீங்கள் நீராடலாம். நான் இவற்றை தமிழிலும் ஆங்கிலத்திலும் டைப் பண்ணி உங்களுக்கு 1 முறை இன்னும் 1-2 கிழமையில் அனுப்பி வைக்கின்றேன். உங்களுடன் சேகரித்து வைத்து கொள்ளுங்கள். எந்த புனித நீருக்கு போனாலும் இந்த முறைப்படி நீங்கள் ஸ்நானம் செய்வது சாலை சிறந்தது என்று இந்த அன்பருடைய கேள்விக்கு பதில் தருகின்றேன். அது அவருடைய முதலாவது கேள்வி. 2வது கேள்வி அவர் கேட்கின்றார், இன்னொரு சத்சங்கத்தில் சொல்லியிருக்கின்றீர்கள், எங்களுடைய சங்கத்துக்கு நீங்கள் வரும்போது நாங்கள் இந்த பயிற்சியில் மேலே சென்று கொண்டிருக்கும் போது, ஐயா, இந்த கிரக தோஷங்கள் எல்லாம் எங்களுக்கு எங்களுடைய உடலை தாக்காது என்று சொல்லியிருக்கின்றீர்கள், அதை பற்றிய சிறு விளக்கம் தருவீர்களா என்று கேட்கின்றார். நிச்சயமாக, அது நான் சொல்லவில்லை, எங்களுடைய குருமார்கள் சொல்லி தந்தது. அதாவது நாங்கள் இந்த பயிற்சியில் செல்லும் போது, இப்போது நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களும் படிக்கின்றோம். அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டம், பிண்டத்தில் இருப்பதுதான் அண்டம் என்று படிக்கின்றோம். அந்த முறைப்படி கிரியா யோகம் என்ன சொல்லி தந்திருக்கின்றது, சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து என்ன சொல்லி தந்திருக்கின்றது என்றால், இந்த 9 நவக்கிரக கோள்களும் அண்டத்தில் உண்டு, பிண்டத்திலும் அது ஒன்று, அது எங்களுடைய உடலில் 9 வாயில் வாசல்களாக உண்டு. 2 கண்கள், 2 காது, 2 மூக்கு, ஒரு வாய், ஒரு சலம் சல உறுப்பு, ஒரு மல உறுப்பாக 9 துவாரங்கள் உடலில் உள்ளன. ஆகவே நவக்கிரகங்கள் அங்கு அண்டத்தில், எங்களுடைய பிண்டத்தில், எங்களுடைய வாயில்களாக அமைந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த பயிற்சியில் மேல் நோக்கி செல்லும் போது, இந்த பயிற்சியில் இருந்து நாங்கள் ஒரு நேரத்தில் உச்ச நிலைக்கு வரும்போது, ஒரு நேரத்தில் இல்லை உச்ச நிலைக்கு போய்கொண்டிருக்கும் போதே அண்டத்தில் இருப்பவற்றை நாங்கள் உணரத் தொடங்குவோம். அது பயிற்சியில் கிடைப்பது. பயிற்சி செய்தால்தான் அது எப்படி என்பது புரியும். அதை உணரத் தொடங்கும் போதே அண்டத்தில் இருக்கும் நவக்கிரகங்கள் எல்லாம் எங்களுடைய கிரியா யோகா பயிற்சிக்குள் அடக்கம், அதாவது எங்களுடைய சாதனைக்குள் அடக்கம். அந்த ஒரு நிலையை நீங்கள் எட்டும் போது, பயிற்சி முடியும் வரைக்கும் நீங்கள் போகத் தேவையில்லை, சமாதி நிலைக்கு வரைக்கும் போகத் தேவையில்லை. சில சில விடயங்கள் உங்களுக்கு உங்களுடைய பயிற்சியினால் போய்கொண்டிருக்கும் போது கிடைக்கும். அந்த நிலையை நீங்கள் அடையும் போது நவக்கிரகத்தின் தாக்கம் உங்களுடைய உடலில் இருக்காது என்று குருமார்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள், ஜோகி ராமையா அவர்கள், சுவாமி ராம் அவர்கள். ஆகவே அதை நீங்கள் அடையலாம் என்று இந்த அன்பருக்கு சொல்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் இந்த கிரியா யோகா சாதனையில் சென்று கொண்டிருக்கும் போது, ஒரு நேரத்திலிருந்து உங்களுக்கு இந்த கிரக தோஷங்கள், கிரகத்தால் ஏற்படும் விடயங்கள் ஒன்றுமே வேலை செய்யாது. ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய ஆன்மா உலகத்தின் ஒரு பகுதி, அண்டத்தில் ஒரு பகுதி என்பதை சாதனை மூலம் உணர்கின்றீர்கள். கேட்டல் மூலமல்ல, எனக்கு இன்றைக்கு கேட்டுவிட்டேன், ஆகவே நவக்கிரகங்கள் எல்லாம் எனக்குள் அடக்கம் என்று கேட்டுவிட்டு போய் நடக்கும் என்று பார்க்க வேண்டாம். உங்களுடைய சாதனையில் நீங்கள் மேல் நோக்கி போய்கொண்டிருக்கும் போது, ஒரு சிறிய கால பயிற்சிக்கு பின்னே இந்த விடயங்கள் எல்லாம் செயல்படத் தொடங்கிவிடும் என்று இந்த அன்பருக்கு சொல்கின்றேன். இது எங்களுடைய குருமார்கள் சொன்ன வாக்கியம், அதை நாங்கள் பின்பற்றுவோம். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. அடுத்த அன்பருடைய கேள்வி, ஐயா எல்லாம் அவன் செயல் என்பதை நான் கேட்கின்றேன். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் அது மாத்திரமல்ல, அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்பதையும் கேட்கின்றேன் சைவ சித்தாந்தத்தில். அதேபோல் கிரியா யோகத்தில் கூட பாபாஜியும் இந்த கூற்றுக்களை சொல்கின்றார் என்பதும் படித்திருக்கின்றேன். என்னுடைய கேள்வி, என்ன மாதிரி நான் இதை உணரலாம்? எல்லாம் அவன் செயல், அவன்தான் எல்லாம் செய்கின்றான். கேட்டல் மூலம் கேட்டுவிட்டேன், இவற்றை என்ன மாதிரி உணரலாம் என்றது இந்த அன்பருடைய கேள்வி. நல்ல கேள்வி. அவர் இப்போ என்ன செய்கின்றார் என்றால், இந்த அன்பர் கேட்டவற்றை சிந்திக்க தொடங்கிவிட்டார். மிகவும் அருமை. ஏனென்றால் அந்த முறையைத்தான் சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது. கேட்டல், அதை சிந்தித்தல், அதிலிருந்து ஒரு தெளிவு பெறல், அதன் பின் நிட்டை கூடுதல். ஆகவே இவர் இப்போது சிந்திக்கின்றார் என்பது புரிகின்றது. ஆகவே அவர் இதை என்ன மாதிரி உணரலாம் என்று கேட்டால், அவர் படித்த அதே சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை வைத்துத்தான் அவர் உணர வேண்டும். அந்த கருத்து என்ன? அடிப்படை கருத்தில் நாங்கள் முதலாவதாக முக்கியமாக படித்ததே இந்த 36 தத்துவங்கள். ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம். ஆன்ம தத்துவங்கள் பொருள் உலகத்தை எங்களுக்கு தருகின்றது, தனு கரண புவன போகங்களை. வித்யா தத்துவம் ஆன்மாக்குரிய 5 உடல் உரைகளை கொடுக்க தொடங்குகின்றது. படித்ததைத்தான் மீண்டும் சொல்கின்றேன். வித்யா தத்துவத்திலிருந்து ஒவ்வொரு சரீரமாக எங்களுக்கு கிடைக்கின்றது. காரண சரீரத்தில் தொடங்கி அதற்கு கஞ்சுவ சரீரமாகிய புருடனை கொடுத்து, அது ரெண்டும் வித்யா தத்துவத்தில் கொடுத்து, மிச்சமாக இருக்கின்ற புத்தி தத்துவம், ஸ்தூல உடல், சூட்சும உடல், இந்த மூன்று உடலும் ஆன்ம தத்துவத்தில் கொடுக்கப்படுகின்றது. இதை நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். 36 தத்துவங்கள், இதுதான் இயக்கம். ஆனால் இதற்கு மேலாக சிவ தத்துவம் இருக்கின்றது 5. அந்த தத்துவங்களிலிருந்து தான் இறைவன் இதை இயக்குகின்றார். இதை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். இதை பற்றி சிந்தியுங்கள் சாதகரே. இதை சிந்திக்கும் போது கடவுள்தான் எல்லாம் செய்கின்றான், அவன் இல்லாமல் இந்த உலகம் அசையாது என்பதற்குரிய பதில் அங்கே இருக்கின்றது. இயக்குபவன் சிவ தத்துவத்தில் இருந்து இயக்குகின்றான், நாங்கள் இயக்கப்படுபவர்கள் வித்யா தத்துவத்தில் இருந்து உரைகளை எடுக்கத் தொடங்கி எங்களுடைய சரீரங்களை ஆன்ம தத்துவத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம். இந்த உலகத்தில் தனுகரண புவன போகங்களாக ஆகவே அதுதான் அதற்குரிய பதில். எப்படி உணரலாம் என்றால் உங்களுடைய உடலில் உணருங்கள். அதுதான் முதலாவது ஆன்ம தத்துவம். உலகத்தில் இருக்கிற பொருட்களில் உணருங்கள், மற்ற ஆத்மாக்களில் உணருங்கள். அதற்கு மேலே போக போக உங்களுடைய உணர்வு நிலை, இது எல்லாம் இயக்குபவன் இறைவன்தான், அதைத்தான் நாங்கள் கேட்டல் மூலம் ஞான நூல்களில் படித்துவிட்டோம், அதை இப்போது சிந்தித்து தெளிந்தோமாக இருந்தால் அதுதான் எல்லாம் செய்பவன் அவனே, அவன் இன்றியொரு அணுவும் அசையாது என்பதை நாங்கள் உணரலாமே தவிர, இதை கேட்டுவிட்டு எப்படி உணரலாம் என்றால் அதற்கு நேர்பதில் இல்லை. அதான் சொல்லப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தில், கேட்டல் சிந்தித்தல் தெளிதல், அதன் மூலமாக இறுதி நிலையாகிய நிட்டை கோடுதலை அடையலாம். ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு அந்த முறையில் நான் பதில் தருகின்றேன். ஏனென்றால் அதான் நாங்கள் படித்த முறை. இந்த 36 தத்துவங்களும் என்னத்திற்காக செயல்படுகின்ற என்று சுருக்கமாக பொறித்தால், இந்த ஆன்மாக்களுக்கு மூன்று நிலைகளையும் இந்த ஆன்மாக்களுக்கு தருவதற்கு, அதாவது அறிவு, இச்சை, செயல், இந்த மூன்று குணங்களையும் ஆன்மாக்களுக்கு கொடுப்பதுதான் இறைவனுடைய திட்டம் இந்த 36 தத்துவங்களால். ஆகவே இந்த மூன்று நிலைகளையும் நாங்கள் அறிகின்றோம். அதை உலகியலிலும் அறிகின்றோம், ஆன்மீகத்திலும் அறிகின்றோம். ரைட், இச்சைதான் எல்லாவற்றிற்கும் காரணம். அது ஆன்மீகமாக இருக்கலாம், உலகியலாக இருக்கலாம். அந்த இச்சை மூலம் செயல் செய்கின்றோம், அந்த செயல் மூலம் அறிவு எடுக்கின்றோம். அந்த அறிவு திறனை எடுக்கும் போது ஆணவ மலமாகிய இருள் எங்களுக்கு நீக்கப்படுகின்றது. அவ்வளவுதான் இந்த அன்பருடைய கேள்விக்குரிய பதில். அடுத்ததாக இன்னொரு அன்பர் கேட்கின்றார், ஐயா நாம் எப்படி எங்கள், அவர் எழுதினதை சொல்லுகின்றேன், ஐயா நான் எப்படி எங்கள், நாங்கள் எப்படி எங்கள் தவறுகளில் இருந்து விடுபடலாம் என்பது இந்த அன்பருடைய கேள்வி. அந்த தவறு என்பதை பிள்ளையாக டைப் பண்ணி இருக்கின்றார். நாங்கள் எப்படி இந்த தவறுகளில், எங்களுடைய தவறுகளில் இருந்து வெளியே வரலாம் என்று, அதாவது நாங்கள் பிழைகள் செய்கின்றோம், அந்த பிழைகளை செய்யாமல் எப்படி வெளியால் வரலாம் என்பது இந்த அன்பருடைய கேள்வி. அதற்கும் சைவ சித்தாந்த அடிப்படையிலேயே பதிலை காண்போம். நாங்கள் தவறுகள் செய்கின்றோம். இப்போ முதல் சொன்ன மற்ற அன்பருடைய கேள்விக்குரிய பதிலிருந்தே இச்சைகள் மூலமாகத்தான் செயல்கள் நடைபெறுகின்றது. அந்த இச்சை நல்ல உண்மையான இச்சையாக இருந்தால் அது நற்செயலாக நடைபெறும், தவறான இச்சைகளாக இருந்தால் அது தவறான தீவினை செயல்களாக நடைபெறும். அதைத்தான் தவறுகள் என்று சொல்லுகின்றோம். ஆகவே எல்லாம் எங்களுடைய ஆன்மாவின் இயக்கம், அது நடைபெற வேண்டும் என்பதுதான் இறைவனின் விருப்பம். ஏனென்றால் அது நடைபெற்றால்தான் ஆன்மா அனுபவத்தை பெறும், அந்த அனுபவம் மூலம்தான் ஆணவ மலத்தில் இருந்து நீக்கம். இதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை. ஆகவே நாங்கள் இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு, எப்படி நாங்கள் இந்த தவறுகளில் இருந்து விடுபடலாம் என்றால், மற்றது என்ன இந்த சைவ சித்தாந்தம் எங்களுக்கு சொல்லுகின்றது அன்பரே, எங்களுக்குள் இருவர் இருக்கின்றோம். அந்த இருவர் யார்? எங்களுடைய ஆன்மா, மற்றது இறைவன். இந்த ஆன்மாதான் இந்த இச்சை செயல் அறிவை செய்கின்றது. அதை செய்விப்பவன் யார்? அந்த ஆன்மாவுடைய இருக்கும் இறைவன். ஆனால் அவன் சேர்ந்து செய்வான். அவன் ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கின்றான், ஆனால் விலத்தி இருக்கின்றான். செய்வது நாங்கள், அதில் வரும் பயன்களை அனுபவிப்பது நாங்கள். அவனுக்கு ஒரு பயனும் அதில் இருந்து போகப் போவதில்லை. ஆனால் அவன் தன்னுடைய இச்சா சக்தி மூலம் இந்த ஆன்மாக்களை ஆணவ மலத்திலிருந்து விடுவிப்பதற்காக அவன் இந்த செயல்முறை திட்டத்தை வகுத்து செயல்படுகின்றான். ஆகவே நாங்கள் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்று இந்த அன்பர் கேட்டதற்கு இந்த விடயத்தை நாங்கள் முற்றாக விளங்கி அதை தெளிய வேண்டும். அதாவது எங்களுக்குள்ளேயே இறைவனும் இருக்கின்றான் இந்த மூன்று நிலைகளிலேயும் என்பதை முதல் கேட்டலே இருக்காமல் அதை சிந்தித்து தெளிய வேண்டும். அதை தெளிந்துவிட்டால் உங்களுடைய கேள்விக்குரிய பதில் வந்துவிட்டது. இறைவனுக்கு தெரிகின்றது நீங்கள் தவறு செய்வதென்பது விளங்க வேண்டும். அது விளங்கிவிட்டால் நீங்கள் தவறு செய்ய மாட்டீர்கள். நீங்கள் ஒரு தவறை இழைக்கப் போகின்றீர்கள், இன்னொருவர் பார்க்காத போதுதான் அதை செய்வீர்கள். அது மனதினால் இருக்கலாம், தூலமாகவும் இருக்கலாம். யாராவது அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தூலத்தில் தெரிந்தால் ஒரு தவறை இழப்பீர்களா? இல்லை. ஏனென்றால் அவர் பார்த்து விட்டார், பிரச்சனை தெரிய வந்துவிடும் என்று செய்ய மாட்டீர்கள். ஆனால் ஒருவரும் பார்க்காத போது செய்வீர்கள். ஆனால் அந்த நேரம் என்ன எங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால், எப்பவும் முழு நேரமாக இறைவன் எங்களை எங்களுக்குள் இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றான். இதை கேட்ட அளவில் நிற்காமல் சிந்தியுங்கள். சிந்தித்து சிந்தித்து பார்க்கும்போதுதான் அந்த பயம் உங்களுக்கு வரும். நான் தனியத்தான் இருந்து செயல்படுகின்றேன், தவறை செய்கின்றேன் என்பன்ற நிலை மாறி, நான் செய்யும் ஒவ்வொரு விடயத்தையும் இறைவன் கண்காணிக்கின்றான் என்ற விடயம் தெரிந்துவிட்டால், அதனால் எனக்குத்தான் வினைகள் கூடுகின்றது என்று தெரிந்துவிட்டால், ஒரு காலமும் நீங்கள் தவறிழைக்க மாட்டீர்கள். அதுதான் அந்த கேள்விக்குரிய பதில். ஆகவே இந்த மூன்று அன்பர்களுடைய கேள்விகளுக்கும் இன்று பதில் கண்டோம். அதற்கு நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இப்போது இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இறைவன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம்
சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வழங்க போல கேள்வி பதில்களக்கூடிய சத்சங்கமாக அமைந்திருந்தது. இன்றைய சத்சங்கத்தில் கேட்கப்பட்ட நான்கு கேள்விகளுக்கும் மிக சுருக்கமான தெளிவான பதில்கள் கிடைக்கப்பெற்றது. அதில் முதலாவதாக புனித நீராடல் என்ற முக்கியத்துவமும் அதை பற்றி கருத்துக்கள் மிக சிறப்பாக தெளிவாக விளக்கப்பட்டது. அதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய வாக்கியம் ஓம் கங்காயன ஆரம்பிக்கின்ற அந்த சென்ற முறைகளும் எந்த அளவில் இருந்து அதன் திசைகள் என்னென்ன திசைகள் இருக்க செய்ய வேண்டும் என்ற விளக்கம் கூறப்பட்டு அதற்குரிய பதில் சிறப்பாக கிரியாசாக கிடைக்கப்பெற்றது, சிறப்பாக இருந்தது. அடுத்து நாங்கள் பயிற்சியை செய்யும் போது கிரியாசாரம் தொடர்ந்து சரியாக செய்யும் போது இந்த கிரகதோஷம் நீங்கிவிடும் என்ற பதில் இரண்டாவது கேள்விக்கு சுருக்கமாக தரப்பட்டது. அதிலிருந்தும் அந்த கிரகதோஷத்தை பற்றிய நீக்கம் தெளிவாக விளங்கியது. அடுத்ததாக எல்லாம் அவன் செயல், அவனின்றி ஒன்றுமில்லை என்றதை எப்படி உணரலாம்? அதற்கும் நாங்கள் படித்த சைவ சித்தாந்த அடிப்படை 36 தத்துவங்கள் கூறி அந்த 36 தத்துவங்களில் ஆன்மாக்களுக்கு அறிவு இச்சை செயல்கள் என்று விளக்கப்பட்டு அந்த 36 தத்துவங்களை உணரும் போது நாங்கள் எல்லாம் அவன் செயல் என்பதை உணரலாம் என்றதற்கு சிறப்பாக விளக்கப்பட்டது. அதிலிருந்து அதற்குரிய பதில் கிடைத்தது. அடுத்ததாக நாங்கள் எப்படி எங்களுடைய தவறிலிருந்து வெளியே வரலாம் என்றதற்கும் சுருக்கமான தெளிவான பதில் கிடைக்கப்பட்டது. எனவே இன்றைய சத்சங்கத்தில் கேட்கப்பட்ட நாலு கேள்விகளுக்கும் சுருக்கமாக சிறந்த பதில் கிடைக்கப்பட்டது. சிறப்பாக இருந்தது. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. நன்றி இறைவனையா, உங்களால் முடிந்தளவு அதை சுருக்கமாக நல்லாக சொன்னீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. மிகவும் அருமையாக அதை தொகுத்து அதுக்கு ஒரு படி மேலும் அதை கொடுத்திருக்கின்றீர்கள். சில விளக்கங்களை பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. மற்றது இந்த சத்சங்கத்து கேள்விகளுக்கு செல்ல முதல் எல்லோரும் உங்களுடைய மண்டல சாதனையை செய்யுங்கள். இன்று 14வது நாள். ஓரளவு 1/3 பங்கு இப்போது வந்துவிட்டோம். ஆகவே எல்லோரும் அதை ஊக்கமாக செய்யுங்கள். அதன் வழி நில்லுங்கள், அதன் பயன்களை பெறுங்கள். அதற்கெல்லாம் வல்ல பாபாஜியும் பரம்பொருளின் ஆசியை நான் வேண்டுகின்றேன். சங்கங்கள் அங்கு சாதகர்கள் சார்பாக ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமா.